2015 ஆண்டு ஜூன் மாத தென்றலிதழில் நேர்காணல் பகுதியில் ஹரிகதி சிந்துஜா சந்திரமௌலி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்திப்பு படங்கள் அரவிந்த், உதவி சிரிப்பானந்தா, ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஹரிகதையை மரபு மீறாமல் அளிக்கும் கலைஞர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் சிந்துஜா சந்திரமௌலி. எம்காம் பட்டதாரி, சிறுவயதிலேயே ஹரிகதை சொல்ல ஆரம்பித்தவர். பதின்ம பருவத்தில் தொடங்கிய அவர் இன்றைக்கு கம்பராமாயணம், நலசரிதம், அருட்பெருஞ்சோதி அகவல், பதினெண் சித்தர்கள், ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ சக்கரத்தம்மாள், ரமண மகரிஷி, மாணிக்க வாசகர் என்று 150 தலைப்புகளில் பேசும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறார். தமிழக அரசின் கலை வளர் மணி, உலக திருக்குறள் மையத்தின் திருக்குறள் மாமணி, இறையருள் வித்தகி, செச்சொற்கலை நங்கை, ஹரிகதா சுடர் என பல விருதுகளையும் பெற்றுள்ள சிந்துஜா தமிழ்நாட்டில் மட்டும் அல்லாமல் கேரளா, கர்நாடகா, மும்பை, டெல்லி, கல்கத்தா என பல இடங்களிலும் எண்ணற்ற ஹரிகதைகளை நடத்தியிருக்கிறார். சென்னை தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி ஒன்றிற்கான தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தவரை அனல் வீசும் ஒரு முற்பகல் வேளையில் சந்தித்து உரையாடினோம். அந்த உரையாடலில் இருந்து ஹரிகதையில் ஆர்வம் வந்தது எப்போது, எப்படி? இதற்கு முழு காரணம் என் அம்மா ஸ்ரீமதி உஷா ஏகாம்பரம் தான். சின்ன வயதில் TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகளின் உபன்யாசங்களை கேட்டு கேட்டு அவருக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு வந்துவிட்டது. எம்ஏ ஹிந்தி படித்திருந்தாலும் தமிழில் அவருக்கு மிகுந்த ஆர்வம். கவிதைகள் எழுதுவார். திருமணமாகி 18 வருடங்கள் கழித்து நான் பிறந்தேன். என்னை ஒரு இசைக்கலைஞராக ஆக்கிவிட அம்மா ஆசைப்பட்டார். 8 வயதில் ஸ்ரீமதி கமலா ராமநாதனிடம் நான் கர்நாடக இசை கற்றுக்கொண்டேன். போட்டிகள் எல்லாவற்றிலும் பங்கேற்று பரிசு வாங்குவேன். இப்படி பேசி பாடியதால் தமிழ் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகிவிட்டது. அப்போதுதான் திருக்குறளில் அடக்கமுடைமை என்ற தலைப்பில் ஒரு பேச்சு போட்டியில் பங்கேற்றேன். அம்மா என்னை பாட்டும் கலந்து பேச சொன்னார். அப்படி நன்கு தயார் செய்து கொண்டு பேசினேன். நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதுதான் ஆரம்பம். எனது 12 வயதில் ஸ்ரீ விநாயக பிரபாவம் என்ற தலைப்பில் பேசியதுதான் ஹரிகதை அரங்கேற்றம். பாட்டும் விளக்கமுமாக சுமார் 1 மணி நேரம் பேசினேன். அம்மாதான் எல்லாம் தயாரித்து கொடுத்தும் பேச பயிற்சி அளித்தார். தொடர்ந்து அபிராமி அந்தாதி போன்ற தலைப்புகளில் பேச ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்ததுதான் என் ஹரிகதை பயணம். மகா பெரிவாளை பற்றி முதன் முதலில் ஹரிகதை செய்தது நீங்கள்தான் இல்லையா? நாங்கள் பாரம்பரியமாக மகா பெரியவாளின் பக்தர்கள். ஒருமுறை கணேச சர்மா காஞ்சி பெரியவரை பற்றி அம்பத்தூரில் பேசினார். நான் தினந்தோறும் போய் கேட்டேன், குறிப்பு எடுத்தேன். ஒருமுறை அந்த குறிப்புகளை புரட்டி பார்த்தபோது அவரை பற்றி ஏன் நாம் ஒரு சங்கீத உபன்யாசம் செய்யக்கூடாது என்று தோன்றியது. கணேச சர்மா குறிப்புகளோடு மேலும் தகவல்கள், பாடல்கள், கீர்த்தனைகள், நாமாவளிகள் எல்லாம் சேர்த்து சிறு சிறு நிகழ்ச்சிகளை கொடுக்க ஆரம்பித்தேன். சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் மகா பெரியவாளை பற்றிய முதல் சங்கீத உபன்யாசத்தை நிகழ்த்தினேன். இன்றைக்கு மகான்கள், ஞானிகள், அவதாரங்கள் என்று சுமார் 150 தலைப்புகளில் ஹரிகதை சொன்னாலும் நான் அதிகம் சொன்னது எதுவென்று பார்த்தால் மகா பெரியவாளின் கதைதான். படிப்பு, ஹரிகதை இரண்டையும் எப்படி உங்களால் ஒரே சமயத்தில் மேனேஜ் செய்ய முடிந்தது? படிக்கும் காலத்தில் சிறு சிறு நிகழ்ச்சிகளை செய்தேன் என்றாலும் படிப்பு முக்கியம் என்பதற்காக பயிற்சியை விட்டு விடவில்லை. தினமும் விடியற்காலையில் எழுந்து திருப்புகள், பிற பாடல்களை விடாமல் பாடி பயிற்சி செய்தேன். எம்காம் முடித்த பின்னர் தான் ஹரிகதைக்கென்று நேரம் ஒதுக்கி முழுமையாக செய்ய ஆரம்பித்தேன். சங்கரா டிவி, விஜய் டிவியின் பக்தி திருவிழா, பாலிமர் டிவி, மக்கள் டிவி, பொதிகை தொலைக்காட்சி என்று நிறைய வாய்ப்புகள் வந்தன. இன்றைக்கு டிவி தவிர இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் சென்று ஹரிகதை சொல்கிறேன். ஹரிகதையில் நீங்கள் யார் பாணியை பின்பற்றுகிறீர்கள்? உங்கள் குரு யார்? குரு என்று பார்த்தால் அம்மாதான். நிகழ்ச்சி தயாரிப்பு, ஆலோசனை என்று என்னை விட அதிக ஈடுபாட்டோடு எல்லாவற்றையும் செய்வது அவர்தான். யாரும் பேசாத புது புது தலைப்புகளில் பேச வேண்டும், சங்க இலக்கியங்களிலிருந்து எடுத்து பேச வேண்டும் என்றெல்லாம் அம்மாவுக்கு ஆசை. தினந்தோறும் அவர் அதற்காக நிறைய படிக்கிறார், எழுதுகிறார். அம்மாவுக்கு பிரம்மஸ்ரீ TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் தான் இன்ஸ்பிரேஷன். எனக்கு என் அம்மா இன்ஸ்பிரேஷன். சாஸ்திரிகளின் பாணி என்னிடம் இருப்பதாக பலர் சொல்லி இருக்கிறார்கள். ஹரிகதை நிகழ்ச்சிக்காக எப்படி நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்கிறீர்கள்? நான் சொற்பொழிவுகளுக்கு, உபன்யாசங்களுக்கு, கச்சேரிகளுக்கு போவேன். எனக்கு தேவையான பாடல்களை அவர்களிடம் கேட்டு குறிப்பிடுத்து என் நிகழ்ச்சிகளில் பயன்படுத்திக் கொள்வதுண்டு. கம்பன் கழக பட்டிமன்றம் சொற்பொழிவுகளுக்கு போவேன். ஒருமுறை ரமண பகவானை பற்றி உபன்யாசம் செய்வதற்கு முன்னால் ரமணாசிரமம் போயிருந்தேன். எப்படி நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது அங்கிருந்த ஒரு பெண்மணி என்னை பார்த்ததும், நீதானே ஹரிகதி செய்கிறாய் என்று கேட்டார். நான் ஆமாம் என்றதும் பக்கத்தில் இருந்த தாடி வைத்த ஒருவர், இதோ நான் சில பாடல்களை எழுதியிருக்கிறேன், வேண்டுமானால் பயன்படுத்திக்கொள் என்று சொல்லி ஒரு பேப்பரை என் கையில் கொடுத்து விட்டு போனார். அதில் பகவானின் வாழ்க்கை முழுவதையும் அழகான பாடல்களாக எழுதியிருந்தார். அவற்றை உபன்யாசத்தில் பயன்படுத்திக் கொண்டேன். நமது தேடலும் முயற்சியும் உண்மையாக இருந்தால் உதவி நம்மை தேடி வரும், சத்சங்கத்தில் இருந்தால் நல்ல விஷயங்கள் நம்மை தேடி வரும் என்பது அனுபவபூர்வமான உண்மை. உங்களை கவர்ந்த ஹரிகதா கலைஞர்கள் யார் யார்? ஹரிகதை என்பது ஒரு பெரிய ரத்தினமாக இருக்க வேண்டிய விஷயம். ஆனால் இன்றைக்கு மிக சிலர் மட்டுமே ஹரிகதை செய்கிறார்கள். ஆனால் அருகேயுள்ள ஆந்திராவில் நிறைய ஹரிகதா கலைஞர்கள் இருக்கிறார்கள், போஷிக்கப்படுகிறார்கள். இங்கே ஆராவமுதாச்சாரியார் போன்ற மூத்த கலைஞர்களிலிருந்து இளையவர்களான விசாகா ஹரி, சுசித்ரா பாலசுப்ரமணியன், துஷ்யந்த் ஸ்ரீதர் என எல்லாருமே என்னை கவர்ந்தவர்கள்தான். மறக்க முடியாத பாராட்டு என்று எதை சொல்வீர்கள்? தஞ்சாவூரில் ஒருமுறை நந்தனார் சரித்திரம் பேசினேன். மேடையில் சேக்கிழார் அடிப்பொடி, டி என் ராமச்சந்திரன், கமலாமூர்த்தி போன்றவர்கள் இருந்தார்கள். மகா மேதைகள் உட்கார்ந்திருக்கும் மேடையில் பேச எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் ராமச்சந்திரன் மிகவும் சிலாகித்து பாராட்டினார். கமலாமூர்த்தியும் ரொம்ப திருப்தியாக இருந்தது, மிகவும் நன்றாக ஹரிகதி சொன்னாள் என்று பாராட்டினார். எனக்கு அழுகையே வந்துவிட்டது. ஹரிகதையின் உச்சாணி கொம்பில் இருக்கும் அவர் என்னை பாராட்டியதை விட வேறென்ன பெருமை ஆனந்தம் இருக்க முடியும்? அவரது பேத்தி சுசீலா பாலசுப்ரமணியன் மாதிரி அவருக்கு நானும் ஒரு பேத்திதான். அது போல நிகழ்ச்சி முடிந்ததும் சேக்கிழார் அடிப்பொடி தமது வீட்டுக்கே என்னை அழைத்து பாராட்டினார். நிறைய புத்தகங்களை கொடுத்து இந்த தலைப்புகளில் பேசு என்று ஊக்குவித்தார். இதெல்லாம் மறக்க முடியாதது. ஹரிகதையின் போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி சொல்லுங்களேன். ஹரிகதையை நாம் மனமுண்டி சொன்னால்தான் பார்வையாளர்களும் மனமுண்டி கேட்பார்கள். மேம்போக்காக சொல்ல முடியாது, மனதை ஊடுருவும்படி சொல்ல வேண்டும். ஒருமுறை காஞ்சி பெரியவரை பற்றிய கதையை சொல்லிக் கொண்டிருந்தேன். அதில் சிறு குழந்தை ஒன்றுக்கு அவர் மோட்சமடைய கதை ஒன்று வரும். அது முடிந்ததும் திடீரென்று ஒரு பெரியவர் என் அருகே வந்தார். 80 வயது இருக்கும். என்னை பார்த்தவர் கதை கேட்க வேண்டும் என்பதற்காக வரவில்லை. ஏதோ ஒரு வேலையாக இந்த பக்கமாக போய்கொண்டிருந்தேன். திடீரென்று உள்ளே வந்தேன். வாழ்க்கையே எனக்கு விரக்தியாகிவிட்டிருந்தது. உட்கார்ந்து நீ சொன்ன கதையை கேட்டேன். 8 வயது குழந்தைக்கே அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் பெரியவா. 80 வயசான எனக்கு கிடைக்காதா என்ன என்று சொல்லி குலுங்கி குலுங்கி அழுதார். நான் நெகிழ்ந்து போனேன். கேட்போரில் நகரவாசிகள் சிறந்தவர்கள், கிராமவாசிகள் ரசனை குறைந்தவர்கள் என்பதெல்லாம் கிடையாது. கிராமத்தில் படிப்பறிவு ஒருவேளை குறைவாக இருந்தாலும் அனுபவ ஞானம் அதிகம். அரக்கோணம் தாண்டி ஒரு குக்கிராமம், பண்டரிபுர மகாத்மியம் பேச வேண்டும். அங்கே அதை சொன்னால் எழுபடுமா என்ற யோசனையில் வள்ளி திருமணத்தை முதலில் சொல்லிவிட்டு பின்னர் பண்டரிபுர மகாத்மியம் சொல்ல ஆரம்பித்தேன். அதுவரை பின்னால் உட்கார்ந்திருந்தவர்கள் பண்டரிபுரம் பற்றி சொல்ல ஆரம்பித்ததும் முன்னால் வந்தார்கள். நிகழ்ச்சி முடிந்ததும், திரும்பவும் இந்த கதையை சொல்லுங்க, இப்போ இல்லாவிட்டாலும் அடுத்த முறை இந்த ஊருக்கு வரும்போது சொல்லுங்க என்றார்கள். அவர்களது அந்த ரசனை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருமுறை கச்சேரி செய்து கொண்டிருந்தேன். முடிந்ததும் நகராட்சியின் சுத்தம் செய்யும் பணியாளர் வந்து, நான் அப்படியே எல்லா வேலையும் நிறுத்திட்டேம்மா, கேட்டு முடிச்சுட்டு தான் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன், நல்லா இருந்துச்சு என்றார். ஆக படித்தவர்கள் பாராட்டினால்தான் பெருமை என்பது இல்லை. பாமரர்களையும் எந்த இசை அல்லது பேச்சு கவர்கிறதோ அதுதான் உண்மையானது. ஹரிகதையின் நோக்கமே எல்லாருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான். என்னளவில் அதை செயல்படுத்தி கொண்டு வருகிறேன். நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? புதிய விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பது ஒரு முக்கிய சவால். பேச்சை நீர்த்து விடக்கூடாது. சுவாரஸ்யம் கருதி வெளித்தலைப்புக்கு போனாலும் உடனேயே தலைப்புக்கு திரும்பி வந்துவிட வேண்டும். ஜனரஞ்சகமாக பேசுவதாக நினைத்து ஆன்மீகத்தை மலினப்படுத்தக்கூடாது. அப்படி பேசினால் சொல்ல வந்த விஷயம் போய் வேறேதாவது நினைவில் தங்கும். எல்லா இடத்திலும் ஒன்றையே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. புதிய புதிய விஷயங்களை சொல்ல வேண்டும். அதற்கு நம்மை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தை லௌகீகமாக்காமல் ஆன்மீகமாகவே தர வேண்டும். கேட்போரை கவர்வதாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய சவால். உங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யார் யார்? எனது குடும்பம் முழுக்கவே எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அம்மாவை பற்றி சொன்னேன். புகுந்த வீட்டாரும் எனக்கு மிகவும் சப்போர்ட். என் மாமனார் சுரேஷ் ராம் தி நகர் டைம்ஸ் இதழை நடத்தியவர். சென்னையில் முதன் முதலில் வந்த இதழ் அது. அவர் நிறைய புத்தகங்களை வாங்கி தருவார், குறிப்புகள் எடுத்து தருவார், முதலில் எதை செய்யலாம் என்று தெளிவு தருவார். தலைப்பு ரெடியானவுடன் அவரிடம் காண்பிப்பேன். படித்து பார்த்த திருத்தங்கள் சொல்வார், ஐடியா கொடுப்பார். என் கணவர் சந்திரமௌலியும் எனக்கு நிறைய உதவுவார். எனது பாட்டி கல்யாணி, என் மாமியார் என்று இவர்களது புரிதலும் ஒத்துழைப்பும் இல்லையென்றால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. சமீபத்தில் முருகர் அடியார்கள் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி செய்தேன். குறைந்தது 30 அடியார்களை பற்றியாவது சொல்ல விரும்பினேன். அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து தந்து அதற்கு உதவியவர் பி என் பரசுராமர். இப்படி பலர் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இன்னும் என்னவெல்லாம் செய்ய திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? நமது பெருமை நமக்கே சரிவர தெரியவில்லை. தோப்புக்கரணம் போடுவதை அலட்சியமாகவும் கிண்டலாகவும் பார்த்தவர்கள் இன்றைக்கு அமெரிக்கர்கள் பலர் அதனை பயிற்சியாக செய்யும் போது வியந்து பார்க்கின்றனர். நமது ஆன்மீகத்தை பற்றி சரியான புரிதல் இங்கே இல்லை. ஆன்மீகத்தை வெறும் ஆன்மீகமாக மட்டும் சொல்லாமல் மக்கள் வாழ்வியலோடு கலந்து சொல்ல வேண்டும் என்பது எனது ஆசை. தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கலந்து கொடுக்கக்கூடிய பேச்சுக்களே இன்றைய தேவை. சீதா கல்யாணம், ராதா கல்யாணம் என்றுதான் ஹரிக்கதை பண்ண வேண்டும் என்பதில்லை. மக்களுக்கு தேவையான, சமூகத்துக்கு பயன்படக்கூடிய பல விஷயங்களையும் ஹரிக்கதையாக செய்யலாம், செய்ய வேண்டும் என்பது என் எண்ணம். சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி ஹரிக்கதை செய்ய எண்ணம் இருக்கிறது. தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலும் ஹரிக்கதா செய்ய ஆசையுண்டு. அதற்கான தயாரிப்புகளை செய்து வருகிறேன். இன்னும் புதிய தலைப்புகளில் பேச ஆசையுண்டு. தமிழிசை பாடல்கள், சித்தர்கள் பாடல்களை தொகுத்து சீடியாக கொண்டு வரும் ஆசையுண்டு. தெளிவான தமிழ் உச்சரிப்பு, இசையழுகும் குரல், உறுதியான கருத்துக்கள் என நம்மோடு உரையாடிய செஞ்சுஜாவின் உயரிய நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்தி விடை பெற்றோம். மகா பெரியவாளும் நானும். எனக்கு அப்போது 2 அல்லது 3 வயது. குடும்பத்தோடு பெரியவரை பார்க்க போயிருந்தோம். பெரியவர் அப்போது உடலளவில் தளர்ந்திருந்த நேரம். சக்கர நாற்காலியில் அழைத்து வந்தார்கள். அவர் கையில் ஒரு செவ்வாழைப்பழம் இருந்ததாம். கூட்டத்தில் இருந்த நான் திடீரென்று முன்னே போய் அவர் கையில் இருந்த பழத்தை பிடுங்கிக் கொண்டேனாம். உடன் வந்தவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. பின்னர் என்னை விலக்கி அம்மா அப்பா அருகில் கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள். பெரியவர் அவசரப்படுறது, ரொம்ப அவசரப்படுறது என்று மட்டும் சொன்னாராம். நான் இதையெல்லாம் கவனிக்காமல் பழத்தை தின்று விட்டேனாம். இதை அம்மா எனக்கு பின்னால் விரிவாக சொன்னார்கள். இந்த சம்பவம் ஒரு நிழல் போல நினைவில் இருக்கிறது. ஆனால் பெரியவர் என்று சொன்னதை வெறும் வார்த்தையாக நினைக்கவில்லை, ஒரு அனுகிரகமாகத்தான் பார்க்கிறேன். உண்மையில் நான் அவசர அவசரமாக நினைப்பதெல்லாம் பின்னால் நடக்கும், நடக்கிறது. பெரியவாளின் கை பிரசாதத்தை சாப்பிட்டது பாக்கியம். அவரை நேரில் பார்த்ததே புண்ணியம். அவரை பற்றி எதுவுமே தெரிந்திராத அந்த வயதில் மகா பெரியவர் என்னை பார்த்தது எனக்கு கிடைத்த பாக்கியம்தான். சிந்துஜா சந்திரமௌலி. எதை பார்த்தாலும் திருக்குறள். நான் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது உலக திருக்குறள் மையம் நடத்திய போட்டியில் பங்கேற்றேன். 1330 குறட்பாக்களையும் நேராக தலைகீழாக எண் சொன்னால் சொல்லுதல், முதல் வார்த்தை சொன்னால் சொல்லுதல், குறள் சொல்லி பொருள், பொருள் சொல்லி குறள் என்று மொத்தம் 100 கோணங்களில் பேச வேண்டும். தினந்தோறும் பல விதங்களில் பயிற்சித்தேன். 150 பேர் போட்டியிட்டனர். இறுதி கட்டத்தை 8 பேர் மட்டுமே தொட்டனர். நான் முதலிடம் பெற்று திருக்குறள் மாமணி பட்டம் வென்றேன். தாயார் உஷாவின் தயாரிப்பு. நான் படித்த 52 ரமண வித்யா கேந்திரா பள்ளி தாளாளர், தலைமையாசிரியர், ஆசிரியர்கள் ஆகியோரின் ஊக்குவிப்பு என்னை செலுத்தியது. திருக்குறளை தவிர வேறு எதையுமே அப்போது நான் படிக்கவில்லை. வீட்டின் கதவு எண்ணை பார்த்தால் ஒரு திருக்குறள் ஞாபகம், சாலையில் ஒரு வண்டியின் எண்ணை பார்த்தால் உடனே ஒரு திருக்குறள் ஞாபகம். ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு விஷயத்தில் நாம் முழு முனைப்போடு செயலாற்றினால் எதை பார்த்தாலும் அதுவே கண்முன் வந்து நிற்கும். 1330 குறட்பாக்களை இசையோடு பாடி திருக்குறள் இசை செல்வர் விருதை பெற்றேன். இப்படி என்றால், 372 என்று ஒரு குறள் என் சொன்னதும் 38வது அதிகாரத்தின் 2வது குறளை இசையோடு பாட வேண்டும். அடுத்த கேள்வி கேட்டதும் அதற்கான குறளை வேறொரு ராகத்தில் பாட வேண்டும். சற்றே கடினமான போட்டிதான். கலைஞர் மு. கருணாநிதி அப்போது முதல்வராக இருந்தார். அமைச்சர் சத்குண பாண்டியன் அந்த விருதை வழங்கினார். சிந்துஜா சந்திரமௌலி. நரேந்திர மோடியும் சில கேள்விகளும். மோடி குஜராத் முதல்வராக இருந்த சமயம் அது. நான் பூஜ்ய ஸ்ரீ மதிஒளி சரஸ்வதி அம்மாவின் நந்தலாலா டிரஸ்ட் சார்பான நிகழ்ச்சி ஒன்றுக்காக துவாரகை சென்றிருந்தேன். எனது பெரியப்பா ராமகோபாலன் வாய்ப்பிருந்தால் மோடி அவர்களை சந்தித்து வருமாறு கூறியிருந்தார். பெரியப்பா கொடுத்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு என்னை பற்றி சொல்லி மோதிஜி அவர்களை சந்திக்கும் விருப்பத்தை சொன்னேன். பேசியவர் எக் மினிட் என்றார். ஒரு நிமிடம் கூட ஆகவில்லை நமஸ்தே என்றவாறு மோதிஜி பேசினார். எனக்கு சட்டென்று நடுக்கமாகிவிட்டது. சமாளித்துக் கொண்டு நான் துவாரகை வந்திருப்பதையும் அவரை சந்திக்கும் ஆவலையும் சொன்னேன். அவர் உடனே, நான் என்ன படித்திருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எதற்காக குஜராத் வந்திருக்கிறேன் என்பதெல்லாம் விசாரித்தார். பின்னர் துவாரகாவிலிருந்து அகமதாபாத் மிகவும் தூரம், 8 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும். நீங்கள் அவ்வளவு சிரமப்பட வேண்டாம், நான் 2-1 நாளில் ராஜ்காட் வருகிறேன், அங்கு சந்திக்கலாம் என்று சொன்னார். அப்போது தேர்தல் நேரம், அவர் மிகவும் பிஸியாக இருந்தார். இருந்தாலும் என்னை சந்திக்க நேரம் ஒதுக்கினார். 2-1 நாட்கள் கழித்து ராஜ்காட் பயணியர் இல்லத்துக்கு சென்றேன். போனில் பேசியது தானே தவிர என்னிடம் எந்த அனுமதி கடிதமும் இல்லை. சர்க்கியூட் ஹவுஸின் மாடியில் தங்க வைத்திருந்தார்கள். மோதியை சந்தித்து நிறைய கேள்விகள் கேட்க என்னை தயார்படுத்திக் கொண்டேன். 12:30 அப்பாயின்மெண்ட். ஆனால் சந்திப்புக்கான அறிகுறியே இல்லை. சரி, பிஸியில் மறந்து விட்டார் போல என நினைத்துக் கொண்டிருந்த போது அரைக்கதவு தட்டப்பட்டது. அப்போது மணி 12:25. கதவை திறந்தால் ஒரு போலீஸ் ஜவான். அவர் என்னை ஓர் அறைக்கு அழைத்துச் சென்றார். பதட்டத்தில் எதையும் கவனிக்காமல் அந்த அறையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தேன். மணி அப்போது 12:30. சரி, அவர் வர நேரமாகும் என்று நினைத்த போது மற்றொரு சோஃபாவிலிருந்து நமஸ்தே என்றவாறு மோதி எழுந்து வந்தார். அவர் அங்கே அமர்ந்திருப்பதையே நான் கவனிக்கவில்லை. கேட்க நினைத்த கேள்விகள் எல்லாம் மறந்து போய்விட்டன. மோதி, எவ்வளவு நாளாக கதை சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் பயிற்சி செய்வாய்? எந்தெந்த தலைப்புகளில் கதை சொல்லியிருக்கிறாய்? குஜராத்தில் வாழ்ந்த மகான்கள் பற்றியெல்லாம் கதை சொல்வாயா என்றெல்லாம் அடுக்கடுக்காக கேட்டார். பின், நீ வருவதை முன்பாகவே இமெயில் மூலமாகவோ போனிலோ தெரியப்படுத்தியிருந்தால் இங்குள்ள டூரிசம் டிபார்ட்மெண்ட் மூலம் சில நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கலாம் என்றார். ஒப்பிட்டால் நான் மிக மிக சாதாரணமானவள். ஆனாலும் தனக்கு சரிநிகர் சமானமாக என்னை நடத்தினார். எங்களிடம் பேசினார், பழகினார். பின் கீதா ஜோரி என்ற IPS ஆபீசரை வரவழைத்து, இவர் தமிழ்நாடுதான், உங்க ஊர்தான், தமிழில் பேசுங்கள் என்று சொல்லி எங்களை தமிழில் பேச வைத்து ரசித்தார். கீதா ஜோரி குஜராத்தின் முதல் IPS அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் சென்னை பெசன் நகரைச் சேர்ந்தவர். எல்லாரையும் தனக்கு சரிசமமாக மதித்து நடக்கும் மோதியின் உயர்ந்த பண்பினை அன்று நான் தெரிந்து கொண்டேன். அதுதான் ஒரு தலைமைக்குரிய பண்பு இல்லையா? சிந்துஜா சந்திரமௌலி. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.